நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் தலைநகர் பாமகோவில் உள்ள ஹோட்டல் ஒன்றை தீவிரவாதிகள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது தொடர்பிலான செய்திகள்,
L'hôtel Radisson de Bamako, vous le savez déjà, est la cible d'attaque depuis ce matin des individus.
அடுத்த ஆண்டுக்கான இலங்கை வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் பொருளாதார வல்லுநர் டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களின் கருத்துக்கள்,
ஒரு பொறியியல் துறை பல்கலைக்கழகம் ஒன்று வரப்போகிறது வடக்கு மாகாணத்திலே, அதே போல ஒரு புற்றுநோய் வைத்தியசாலை சாதிக்கப்பட போகிறது, இது தவிர விவசாய பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட போகிறது, இது போன்ற முக்கியமான திட்டங்கள் அங்கே அந்த மாகாணத்திலே அமல்படுத்தப்பட போவதாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கிறது.
பிரான்சில் தாக்குதல் நடைபெற்று ஒரு வாரம் ஆகும் நிலையில் பாரிஸில் நிலைமை எப்படி உள்ளது என்பது தொடர்பிலான ஒரு பார்வை, சாதனை படைத்துள்ள பெண்கள் குறித்த பிபிசியின் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் விமானி லவ்லி ஃபெராண்டா அவர்களுடன் ஒரு உரையாடல் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் தலைநகர் பாமகோவில் தீவிரவாதிகளின் முற்றுகைக்குள்ளான சர்வதேச ஹோட்டலை மீள தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அங்குள்ள பாதுகாப்பு படையினர் செயற்பட்டு வருகின்றனர். இந்த ஹோட்டலுக்குள் நுழைந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஹோட்டலில் இருந்தவர்கள் 170 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்தனர். ஆயுததாரிகள் நுழைந்ததாக கூறப்படும் ஹோட்டலின் 7வது மாடிக்கு செல்வதற்காக தாம் ஒன்றிணைந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த முற்றுகையிலிருந்து சிலர் தப்பியுள்ளனர். குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்லாமியவாத கோஷங்களை எழுப்பியவாறு ஆயுததாரிகள் உள்ந்துழைந்தனர் என சம்பவத்தை நேரில் கண்டவர் தெரிவித்துள்ளார். முற்றுகைக்குள்ளான ரெடிஷன் ஹோட்டலுக்கு பாதுகாப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தமது விசேட படையினர் உதவுவார்கள் என அமெரிக்கா அறிவித்துள்ளது.
பாரிஸில் கடந்த வாரம் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களின் சந்தேக நபர்களை தேடி கடந்த புதனன்று பாரிஸின் புறநகர் பகுதி ஒன்றில் போலீசார் அதிரடி வேட்டை நடத்தி நுழைந்திருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் இடிபாட்டிலிருந்து 3வதாக ஒரு சடலத்தை கண்டெடுத்துள்ளதாக அவ்வூரின் சட்ட நடவடிக்கை அதிகாரி அலுவலகம் கூறுகின்றது. கண்டெடுக்கப்பட்டது பாரிஸ் தாக்குதல்களின் சூத்திரதாரி என்று சொல்லப்படும் அப்துல் ஹமீத் அபாவுத்தின் மைத்துனி ஹஸ்னா ஐட் போலசேனின் உடல் எச்சம் என்று அவர்கள் கூறுகின்றனர். 3 சடலங்களில் ஒன்று அபாவுத்தினுடையது என்று ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆக இதில் ஒரு சடலம் யாருடையது என்றுதான் இதுவரை தெரியவில்லை. அதிரடி வேட்டை நடந்த வீட்டுக்குள் தடயவியல் பரிசோதனைகள் நீடித்து வருகின்றன. இதற்கிடையில் கடந்த வார தாக்குதல்களில் காயமுற்ற ஒருவர் இறந்ததை அடுத்து இச்சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 130 உயர்ந்துள்ளது.
செங்கன் வளையத்திற்குள் வரும் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டவர்கள் உட்பட அனைத்து பயணிகளையும் எல்லையில் வைத்து இறுக்கமான சோதனைகளுக்கு உட்படுத்தும் திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் தற்காலிகமாக இணங்கியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு வாரமாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் இன்று பிரசல்ஸில் அவசர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஐரோப்பாவில் பரந்தளவில் உளவுத்துறை அமைப்பு நிறுவப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஆணைக்குழு கோரியுள்ளது.
In solidarity and compassion.
பாரிஸ் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியான கருதப்படும் அப்துல் ஹமீத் அபாவுத் என்பவர் எவராலும் கண்டுபிடிக்க முடியாதவாறு சிரியாவில் இருந்து பிரான்சுக்குள் நுழைந்தது தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி நபரான அப்துல் ஹமீத் அபாவுத் காவல்துறையினரின் ஒரு முற்றுகையில் கொல்லப்பட்டார்.
ஏமனின் கிழக்கே வரிசையாக நடந்துள்ள தாக்குதல்களில் அரசாங்கத்துக்கு ஆதரவான சிப்பாய்கள் குறைந்தது 15 பேரும் ஆயுததாரிகள் என்று சந்தேகிக்கப்படும் 14 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் கூறுகின்றனர். வரலாற்று புகழ்பெற்ற ஷிபம் என்ற ஊரில் சோதனைச் சாவடிகளை இலக்கு வைத்து ஆயுததாரிகள் ஒரு குண்டுவெடிப்பை நடத்தினர். அதைத் தொடர்ந்து கடுமையான துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. அல் கைதாவே இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பதாக ராணுவம் பழிசுமத்துகிறது. ஆனால் இஸ்லாமிய அரசு அமைப்பின் ஏமன் பிரிவு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழு ஒன்று தாங்களே இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக உரிமை கோருகின்றது.
இஸ்ரேலுக்காக உளவு வேலை பார்த்த என்ற குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட அமெரிக்கர் ஒருவர் 30 வருட தண்டனைக்கு பின்னர் அமெரிக்காவில் உள்ள ஒரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை உளவுத்துறை அதிகாரியான ஜொனத்தன் பொலாட் என்ற இவர் இரகசிய ஆவணங்களை விற்றமை 1985 கண்டுபிடிக்கப்பட்டது.
ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவின் கரையை ஒட்டிய கடல் பகுதியில் குடியேறிகள் பயணிக்கும் படகு என்று சந்தேகிக்கப்படும் படகொன்றை வழிமறித்து தடுத்துள்ள ஆஸ்திரேலிய கடற்படையினர் அந்த படகை கடலுக்குள் கொண்டு சென்று விட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் அதில் பயணித்தவர்கள் அந்த மரப்படகிலிருந்து ஆஸ்திரேலிய கப்பல் ஒன்றுக்குள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக சர்வதேச செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் தலைநகர் பாமகோவில் உள்ள ஹோட்டல் ஒன்றை தீவிரவாதிகள் இன்று முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதில் இதுவரை குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த பிபிசியின் கூடுதல் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் உள்ள மக்கள் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட இந்த அதிர்ச்சி செய்தியுடனேயே இன்று தமது நாளை துவங்கினர். மாலியின் தலைநகர் பாமகோவில் உள்ள சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்றின் மீது இன்று காலை தாக்குதல் நடத்திய இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் அங்கு தங்கியிருந்தவர்களில் குறைந்தது 3 பேரை கொலை செய்துவிட்டு சுமார் 160 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்தனர். அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் கூறியபடி ஆயுதங்களுடன் காரில் வந்த குழுவினர் ரெடிசன் ப்ளூ என்ற ஹோட்டலை முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து ஹோட்டல் மீது சரமரியாக துப்பாக்கிச்சூடு நடத்திய அவர்கள் ஹோட்டலில் இருந்த 140 விருந்தினர்கள் மற்றும் 30 பணியாளர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டனர். இவ்வாறு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களில் சுமார் 80 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என மாலியின் ராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். பணைய கைதிகளாக வைக்கப்பட்டவர்களில் 20 இந்தியர்களும் பிரெஞ்சு நாட்டவர்களும் துருக்கியர்களும் சீனர்களும் இருக்கின்றனர் என ஹோட்டல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை மாலிக்கான இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக பிபிசியின் செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் கூறியபடி கார் ஒன்றில் வந்த அந்த ஆயுததாரிகள் சரமாரியாக சுட்டனர் என்று ரெடிசன் ஹோட்டலில் தோட்ட வேலை செய்து வரும் பணியாளர் ஒருவர் பிபிசியிடம் கூறினார்.
நான் முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அந்த வழியாக வந்தார்கள். அவர்கள் அரசு அனுமதி இலக்கத்தோடு கொண்ட வாகனம் ஒன்றில் வந்தார்கள். முகமூடி அணிந்திருந்தார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை வாயிலில் வைத்து நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். நாங்கள் தப்பியோடிவிட்டோம்
என்று கூறினார் அந்த பணியாளர். 3 முதல் 13 வரையிலான ஆயுததாரிகள் அந்த வாகனத்தில் வந்திருக்கலாம் என சம்பவத்தை நேரில் கண்ட மற்றொருவர் கூறினார்.
அந்த வாகனத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று எனக்கு சரியாக கூற முடியாது. ஆனால் 3 முதல் 13 பேர் இருந்திருக்கலாம். அவர்கள் சுட்டதில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 3 காவலர்கள் காயமடைந்தனர். அவர்கள் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் அல்ல, தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள்
என்றார் சம்பவத்தை நேரில் கண்ட அவர். இதனிடையே ஆயுததாரிகள் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய போது கினிய நாட்டின் பிரபல பாடகர் செக்கும்பா பம்பினோ அங்கு இருந்துள்ள நிலையில் தான் உயிரை பணையம் வைத்து ஆயுததாரிகளிடமிருந்து தப்பி வந்ததாக அவர் கூறினார்.
நான் துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களை கேட்டு அதிர்ச்சியில் விழித்து எழுந்தேன். கொள்ளைக்காரர்கள் வந்துவிட்டார்கள் என்றே நான் அப்போது நினைத்தேன். ஆனால் இங்கு வேறொரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது சில நிமிடங்களின் பின்னரே எனக்கு தெரிய வந்தது
என்றார் சம்பவத்தில் உயிர் தப்பிய கினிய நாட்டின் புகழ்பெற்ற பாடகர் பம்பினோ. தற்போது வரை கிடைத்த தகவலின்படி ஹோட்டலை சுற்றி வளைத்துள்ள ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினர் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சின் முன்னாள் காலனித்துவ நாடாக மாலி இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அங்குள்ள ஹோட்டல் ஒன்றை முற்றுகையிட்ட இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் ஐநா ஊழியர் ஒருவர் உட்பட 13 பேரை சுட்டுக் கொலை செய்தனர். இவ்வாறான தாக்குதல்கள் மாலியில் தொடர்ந்தும் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள பின்னணியில் இன்றைய தாக்குதல் நடைபெற்றுள்ளது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று 1 வாரம் ஆகும் நிலையில் தலைநகர் பாரிஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலைமை தற்பொழுது எப்படி உள்ளது என்கின்ற தகவல்களை தொகுத்து தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
இத்தீவிரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று 1 வாரமாகிவிட்டன. அச்சத்திற்கும் பீதிக்கும் உள்ளாகியுள்ள மக்கள் இன்னமும் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியதாக இல்லை. கடந்த வாரம் நடைபெற்ற கொடூரமான அந்த பயங்கரவாத தாக்குதல்களை அடுத்து நாடு முழுவதும் 3 மாதங்களுக்கு அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் எல்லை பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுக்கூட்டங்கள் மற்றும் வீதிகளில் ஒன்று கூடுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டு கெடுபிடிகள் நிலவுகின்றன. இவ்வாறான ஒரு சூழலில் தலைநகர் பாரிஸில் பொது போக்குவரத்து அணுக்கள் இனமும் வளமைக்கு திரும்பவில்லை என பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி ரவீந்திரா.
நான் இப்ப பஸ்ல போய் கொண்டுதான் இருக்கிறேன் பரிசுக்குள்ள. இந்த போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. இடையில நித்தாட்டப்படுது, சில ஸ்டேஷன்கள்ல நிப்பாட்டாம செல்றாங்க. பிள்ளைகள் மனநிலையில சரியான மாற்றமா இருக்குது. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கிறாங்க. முதலண்டா நாங்க பிள்ளைகள் வெளிக்கிட்டு போனா கவலை இல்லாம திரும்பி வரும் வரையும் எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க இருப்போம். ஆனா இப்ப வந்து காலையில ஒழிக்கிட்டதுல இருந்து போய் சேர்ந்துட்டியா, எதுவும் பிரச்சனையா, திரும்பி வரும் வரைக்கும் ஒரே டென்ஷனும் டிவியை பார்த்து கொண்டிருக்க வேண்டி கிடக்குது. அங்க இங்க செக்கிங் எல்லாம் நடக்கிறது. யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் அந்த முன்னால நிறைய ஆயுதங்களோட இராணுவங்கள் இருக்கிறது. பிள்ளைகள மனநிலையில மாற்றங்களா இருக்குது.
இதேவேளை அகதிகளாக அங்கு வாழும் தம்முடன் முன்னரை போல அங்குள்ள மக்கள் சகஜமாக பழகுவதாக தெரியவில்லை எனவும், தம் மீது தற்போது சோதனை கடுப்பிடிகள் அதிகரித்துள்ளதாகவும் பாரிஸில் வாழும் இலங்கை அகதியான கோபிநாத் கூறினார்.
ஒரு இடத்துல வந்து முந்தி சகஜமா போய் கதைச்ச மாதிரி இப்பத்திய சூழ்நிலையில கதைக்க இல்லாம இருக்கு. எங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கமா இருக்கு. ரெண்டாவது இந்த பார்வை வந்து இந்த இதுக்கு பிறகு மாறி இருக்கு. முதல் வந்து சகஜமா இருந்தார்கள், இதுக்கு பிறகு எங்களையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ என்னத்துக்கு போனா கூட நாங்கள் எதுவும் கொண்டு போனா எங்கட பேக்க செக் பண்றது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு.
உணவு விடுதியொன்றில் வேலை பார்க்கும் கோபிநாத் மக்கள் முன்னரை போல உணவு விடுதிகளுக்கு வருவதை காண முடிவதில்லை எனவும் கூறினார்.
பாரிஸில் தாக்குதல்கள் நடைபெற்று ஒரு வாரம் ஆகும் நிலையில் தற்பொழுது அங்கு நிலை எப்படி உள்ளது என்பது குறித்து பிரதீபன் புனிதசீலில் கொடுத்த தகவல்களை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கை அரசின் அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை இன்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் ரவி கருணநாயக்க தாக்கல் செய்தார். அதில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை தொகுத்து தருகின்றார் கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான தேசிய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. நிதியமைச்சர் ரவி கருணநாயக்க இதனை சமர்ப்பித்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு புதிய முதலீட்டு சட்டமொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, 500 தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளுக்கு 50% வரி நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொழும்பு நகரில் சர்வதேச நிதி கேந்திர நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களை இங்கு அழைத்து வர முடியும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தங்கம் இறக்குமதி செய்வதற்காக வரி நீக்கப்பட்ட 50 அனுமதி பத்திரங்களை புதிதாக வழங்க உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, சூது வியாபாரத்துக்கு விதிக்கப்படும் வரி 400 மில்லியன் ரூபாவினால் அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, 400 கிராம் பால்மா பெக்கெட் ஒன்றின் விலை 295 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். குழந்தைகளின் பால்மா 100 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் மற்றும் உருளை கிழங்கு 1 கிலோவுக்கு அறவிடப்படும் வரி 25 ரூபாவினால் குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் விலை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் குறைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக 5 வருடங்களுக்குள் 100,000 வீடுகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, ஒரு தேர்தல் தொகுதியில் 1,000 வீடுகள் படி நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். இந்த நடவடிக்கைகளுக்காக 4,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. மீனவர்களுக்கு 10,00,000 ரூபாய் வரை காப்புறுதி ஒன்று பெற்றுக் கொடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் சகலருக்கும் இலத்தரணியல் தேசிய அடையாள அட்டையொன்று பெற்றுக் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் புத்தகங்கள் மற்றும் சஞ்சிகைகள் மீது விதிக்கப்படும் வரியை முற்றாக நீக்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கல்வித்துறைக்காக அடுத்த வருடம் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது எமது மொத்த தேசிய வருமானத்தில் 5% மீறுவதாக தெரிவித்த அமைச்சர், பல்கலைக்கழகங்களின் வசதிகளை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேயிலை உற்பத்தி துறை முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகளை ஆராய்வதற்கு குழுவொன்று நியமிக்கப்பட உள்ளது. ரப்பர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு 2 வருடக்கால வரி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கருணநாயக்க, யானைகளின் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்துள்ள மக்களை காப்பதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த 4,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். அமைச்சர் ரவி கருணநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டம் யதார்த்த ரீதியில் எப்படி பார்க்கலாம், அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
என்ன பொறுத்தவரையிலே இது ஒரு சமநிலையில் அமைக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கலாம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுக்கான நலன் திட்டங்கள், அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஒரு புறம், மறுபுறம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய திட்டங்கள், எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்களை வரவேற்கிறதுமான சில முன்மொழிகளும் இந்த திட்டத்தில் இருக்கின்றது.
முன்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தலைமையிலான ஆட்சி இருந்த பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கும் இந்த புதிய ஆட்சியை அவர்கள் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்திற்கும் குறிப்பிடத்தகுந்த அளவில் ஏதாவது மாறுதல்கள் இருப்பதாக உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்களா?
ஆமா, நிச்சயமாக. ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்தினை தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது, உண்மைய ஆட்சி காலத்தின் போது மேலோட்டமாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வடக்கின் வசந்தம் மற்றும் கிழக்கின் உதயம் போன்ற திட்டங்கள் என்ற அடிப்படையிலே சில முன்மொழிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட, அவற்றில் அந்த மாகாணங்களிலே முறையாக காத்திரமான திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு அவற்றுடைய நன்மைகள் மக்களை சென்றடைந்ததாக இல்லை. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த மட்டிலே குறிப்பாக சுகாதாரம் மற்றும் கல்வி இந்த ரெண்டையும் ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு பொறியியல் துறை பல்கலைக்கழகம் ஒன்று வரப்போகிறது வடக்கு மாகாணத்திலே, அதே போல ஒரு புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்தாபிக்கப்பட போகிறது, இது தவிர விவசாய பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட போகிறது, இது போன்ற முக்கியமான திட்டங்கள் அங்கே அந்த மாகாணத்திலே அமல்படுத்தப்பட போவதாக இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கிறது. அது தவிரவும் வெவ்வேறு அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் அடிப்படையிலும் வட மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு உரிய முக்கியத்துவம் இந்த வரவு செலவு திட்டத்திலே வழங்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன்.
நாட்டின் வடக்கு கிழக்கு மேம்பாட்டுக்கு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கவனம் இந்த பட்ஜெட்டில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று உங்களை போன்றவர்கள் கூறுகின்ற அதே வேளை, மலையக பகுதிக்கான தேவைகளை இந்த பட்ஜெட் உரிய முறையில் கவனத்தில் எடுக்கவில்லை அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்திருக்கு, அது நியாயம் நினைக்கிறீங்களா?
நேரடியாக மலையக பகுதிகளுக்கு குறிப்பாக சில திட்டங்கள் முன்னேற்றப்படாவிட்டாலும் கூட, முதலீட்டு திட்டங்கள் என்று வருகின்ற போது அவை மலையக பகுதியையும் மையப்படுத்திய திட்டங்களையும் அந்த வரவு செலவு திட்டம் உள்வாங்கி இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக மலையப்ப மக்களுடைய வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கக்கூடிய வாறான சில அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக மலைய மக்கள் மலையக மக்களுடைய தேவையினை பூர்த்தி செய்வதிலே இந்த நகரத்தில் அடைக்கப்பட்ட மீன்கள் பெரிய பங்கு வகிக்கின்றன. அதே போல அந்த வெத்தலை கருவாடு போன்ற இந்த ரெண்டும் மிக முக்கியமான புரதத்திற்கு தேவையினை பூர்த்தி செய்கின்ற பொருட்களாக நாங்கள் கருதலாம். அதே போல பருப்பு, இந்த மூன்று பொருட்களுடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. கோதுமை மாவுடைய விலை பற்றி இந்த ஒரு அறிவிப்பு கூறப்படவில்லை, மற்றும் பால்மாவுடைய விலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொருள் விலை குறைப்பு மக்களுடைய அந்த வாழ்க்கை செலவிலே ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், ஓரளவுக்கு குறைப்பை ஏற்படுத்தும் என நான் நம்புகின்றேன்.
அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்ற இந்த பொருளாதார வளர்ச்சி அல்லது மேம்பாட்டுக்கான பணம் எங்கிருந்து வரப்போகிறது, அதை பத்தி நிதி அமைச்சர் எதுவும் தெளிவா சொன்ன மாதிரி தெரியலையே இந்த பட்ஜெட்ல.
உண்மைதான், இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையோடு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு, அதே போல மத்திய வரப்போகின்ற ஒரு நாடு. எனவே இதை விட கூடுதலான வரி வருவாயை திரட்டிக்கொள்ளக்கூடிய வல்லமே அது இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய வரிமுறையின் சிக்கல் காரணமாகவும், வரி அறவீட்டிலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாகவும், அந்த உரிய முறையிலே அந்த வரி வருவாயை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவேதான் இந்த வரவு சின்னத்திற்கு நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம், இந்த வரிமுறைகள் இலகுப்படுத்தப்பட்டிருக்கின்றன, சிக்கலான வரிமுறைகள் வரிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன, அதே போல சில வரிகள் அதிகரிக்கவும் பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே நிதியமைச்சர் கருதுவது போல எதிர்பார்க்கப்பட்ட வருவாயை திரட்டிக் கொள்வதற்கான அந்த வழிவகைகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தி. இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை பட்ஜெட்டில் மீனவர்களுக்கான சிறப்பு ஆயுள் காப்புறுதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அதில் உள்ள சாதக பாதகங்களையும் அவர் அலசுகின்றார்.
நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கத்தக்க வகையிலான அறிவிப்புகளை உள்ளடக்கியதாக புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அரிசி வகைகளுக்கு குறைந்த நிர்ணய விலை, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றிற்கு இறக்குமதி வரி குறைப்பு மற்றும் பால்மா, மண்ணெண்ணெய், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றின் விலைகளும் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுட்காப்புறுதி திட்டம் ஒன்றையும் இந்த வரவு செலவு திட்டம் அறிவித்திருக்கின்றது. இதுகுறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் தலைவரும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவருமாகிய முகமது ஆலம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வருடாந்த காப்புறுதிக்கு மாற்றீடான ஆயுள் காப்புறுதி ஒன்றை இந்த அரசு மீனவர்களுக்காக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை, பல தடவை நாங்கள் முன்வைத்த கோரிக்கை இந்த அரசால் பரிசீலிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டதை மீனவர்களாகிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது அரசால் நடைமுறைப்படுத்த வரும் காப்புறுதி திட்டமானது வருடாந்தம் காலவரியாகும் நிலையில் தான் அது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் 2015 ஜனவரியில் நாங்கள் செய்யும் காப்புறுதி 2015 டிசம்பருடன் அது காலவாதியாகிவிடும். அதுக்கு பிற்பாடு ஏற்படும் இழப்புகளுக்கு அரசாங்கமோ அல்லது காப்புறுதி நிறுவனமோ எந்த இழப்பீடும் வழங்காது என்பது அதில் உள்ள நிபந்தனைகள். ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த காப்புறுதியின் நிலைப்பாடு. எனவே இந்த திட்டம் மாற்றப்பட வேண்டும். மீனவர்கள் செலுத்தும் தங்களது பணம் மீளவும் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காப்புறுதியை ஆயுள் காப்புறுதியாக நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருந்தன் விளைவு இன்று வரவு செலவு திட்டத்தில் எமது கோரிக்கை உள்வாங்கப்பட்டதை நாங்கள் இந்த வேளையில் சந்தோஷம் அடைகின்றோம். அரசு எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றது, இந்த 1 மில்லியன் அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்பது அடுத்த விஷயத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும்.
இதே நேரத்தில் நாடு முழுவதிலும் உள்ள மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு துறைமுகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
வடபகுதியில் உள்ள ஒரு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. துறைமுகங்கள் 4 மாவட்டங்களுக்கும் அமைவதாக அது இருக்க வேண்டும் என்பது மீனவராக எமது வேண்டுகோளாக இருக்கு. வடமாகாணத்தில் மயிலட்டித்துறை, காரைநகர், அதுபோன்று தலைமன்னார் போன்ற 3 துறைமுகங்களும் அளிக்கப்பட்ட நிலைதான் இப்போது இருக்கின்றது. இந்த 3 துறைமுகங்கள் புதிதாக அமைக்கப்படுவதுடன் 4 மாவட்டங்களிலும் பொதுவாகவே ஒவ்வொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது
என்றார் முகமது ஆலம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த ஐநாவின் சிறப்பு வல்லுநர்கள் குழு ஒரு வார காலம் நாட்டில் தங்கி பல்தரப்பினரை சந்தித்து பேசிய பிறகு நேற்று முன்தினம், அதாவது இந்த மாதம் 18 கொழும்பில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தமது அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் நேற்று காணாமல் போனோர்கள் தொடர்பிலான உறவினர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர்கள் தேசிய கலந்துரையாடல்களான அமைச்சர் மனோ கணேசனை சந்தித்து பேசியுள்ளார்கள். இதுகுறித்த தகவல்களை தெரிகிறார் மீண்டும் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தேசிய கலந்துரையாடல்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் முதற் தடவையாக வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் மனோ கணேசன் அவர்களை சந்தித்த வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவினர் காணாமல் போன பின்னர் புகைப்படம் ஒன்றில் காணப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு கோரியிருக்கின்றார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கையில் 10 நாட்கள் ஆய்வு நடத்திய ஐநா விசாரணை குழுவினர் தமது செயற்பாடுகள் குறித்த அறிக்கை வெளியிட்ட சூட்டோடு அமைச்சர் மனோ கணேசன் அவர்களிடம் இந்த சிறுமிகளை கண்டுபிடி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பு குறித்து வவுனியா பிரஜைகள் குழுவின் தலைவர் கிருஷ்ணபிள்ளை தேவராஜா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
மனித உரிமை சம்பந்தமாகவும் நமது மக்களின் அடிப்படை தேவைகள் சம்பந்தமாகவும் நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உங்கள் அமைச்சினூடாகவும் இந்த அரசாங்கத்தினூடாகவும் எங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம். அதற்கு அவர் நிறைந்த மனதுடன் பரிபூர்ணமான ஆதரவு எம்மால் வழங்க முடியும் என்று எமக்கு தெரியப்படுத்தினர்.
இந்த காணாமல் போனோர் சம்பந்தமாக ஏதேனும் பேசுனீங்களா?
காணாமல் போனோர் சங்கத்தின் தலைவியாகிய ஏவனிதாவுடன் நாம் சென்றிருந்தோம். அவருடைய மகள் 2009 முள்ளிவாய்க்காலில் வைத்து காணாமல் போயிருந்தார். அது சம்பந்தமாக அந்த அம்மாவும் நாமும் சேர்ந்து தேடிக்கொண்டிருந்த காலத்தில் கடந்த ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதியாக தற்சமயம் கடவுபுரியும் மத்திரிபால சிறிசேனா அவர்கள் தனது பிரச்சாரத்துக்கு பாவித்த ஒரு துண்டு பிரசுரம் எமது கைக்கு கிடைத்தது. அந்த துண்டு பிரசுரத்தில் இந்த அம்மாவின் மகள் புகைப்படமாக பாடசாலை ஜீனிவமுடன் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. மத்திரிபால சிறிசேனா அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் எடுத்துக்கொண்ட படம் என்பது அவராலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது சம்பந்தமாக நாம் நல்லூரில் வைத்து சந்தித்து கதைத்த போது இது சம்பந்தமாக உடனடியாக நான் நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுக்கு நல்லொரு முடிவு தெரிவேன் என்று தெரியப்படுத்தி இருந்தார். இன்று வரையும் அவர் அதை தெரியப்படுத்தவில்லை. அது சம்பந்தமாக அமைச்சர் மனோ கணேசனுடன் கலந்துரையாடிய போது நிச்சயமாக இதற்கு நீதியான ஒரு முடிவை தாம் பெற்று தருவேன் என்று அவர் கூறியிருந்தார். அதே நேரத்தில் அந்த படத்தில் இன்னும் 3 பிள்ளைகள் படத்தில் இருப்பதை அவருக்கு நாங்கள் நேரடியாக உறுதிப்படுத்தியிருந்தோம். அமைச்சர் மனோகணசன் அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களுக்கும் நல்லூரில் வைத்து நாம் இதை தெரியப்படுத்தியிருந்தோம். ஜனாதிபதி அவர்களும் இன்னும் சரியான பதிலை தரவில்லை. அமைச்சர் மனோகணசன் அவர்கள் தான் நிச்சயமாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களுக்கு உண்மையான நீதியான சரியான பதிலையும் வெகு சீக்கிரம் எங்களுக்கு வழங்குவேன் என்று தெரியப்படுத்தியிருக்கின்றார்
என்றார் கிருஷ்ணபிள்ளை தேவராஜா அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக ஓர் இரண்டு தமிழக செய்திகள். தமிழ்நாட்டில் மழை சில பகுதிகளில் சென்னை உட்பட ஓய்ந்திருந்தாலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் அண்மையில் பெய்த கடும் மழையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறுகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் அவரது செய்திக்குறிப்பு.
லட்சத்தீவுகளை ஒட்டிய கடல் பகுதியில் நீடித்திருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பல மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியிலிருந்து கேரளா செல்லும் போடிமட்டு சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்திருப்பதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பல இடங்களில் சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் சென்னையில் உள்ள போரூர் ஏரி நிரம்பியுள்ளதால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதகுகள் இன்று திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி அளவுக்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அடையாறு ஆற்றின் கரையோரமாக வசிப்பவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையின் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்துவிட்டாலும் வில்லிவாக்கத்தில் உள்ள சிட்கோ நகர், திருவள்ளூரில் உள்ள மணவாள நகர் போன்ற இடங்களில் இன்னமும் நீர் தேங்கியிருக்கிறது. இதற்கிடையில் லட்சத்தீவு கடல் பகுதிக்கு அருகில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களின் சராசரி மழை அளவு 44 சென்டிமீட்டராக இருக்கும் நிலையில் தற்போது வரை 41.6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய பிறகு மழையில் மழை தொடர்பான விபத்துகளிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 113 உயர்ந்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் காணாமல் போயிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். சாதனை படைத்த பெண்கள் குறித்து பிபிசி சிறப்பு தொடரை ஒலிபரப்பி வருகிறது. அவ்வகையில் தமிழ்நாட்டிலிருந்து பெண் விமானியாக தற்பொழுது பணியாற்றியவரும் லவ்லி ஃபெராண்டா மத்தியாசிடம் அவர் எப்படி அந்த துறைக்கு வந்தார், அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன, அந்த துறையில் பெண்களுக்கான பங்களிப்பு எப்படி உள்ளது போன்ற விஷயங்கள் குறித்து பேசினார் சங்கீதா ராஜன்.
எங்க மம்மி வந்துட்டு ஏர்போர்ட்ல செக்யூரிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சீ அண்ட் மீட் லாட் ஆஃப் கேப்டன்ஸ். சோ அது மூலமா தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் ஒரு கேப்டன் ஆகணும். மற்றபடி எங்க ஃபேமிலியில அந்த மாதிரி எல்லாம் கேப்டன்ஸ் எல்லாம் இல்ல.
உங்க பெற்றோரிடம் இருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ ஏதாவது மனத்தடை இருந்ததா?
ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நிறைய தடை இருந்தது, லைக் எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். மற்றபடி கேக்குறவங்க பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு எதுக்கு பொண்ணுக்கு இல்ல தேவையில்லாத வேலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாத்தையும் தாண்டி வர்றது தானே லைஃப். நான் என்னோட கமர்ஷியல் லைசன்ஸ் வந்து யூஎஸ்ல எடுத்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு வரணும்னா நமக்கு இந்தியால வந்து கேப்டன் ஆகணும்னா நமக்கு இந்தியன் லைசன்ஸ் தேவை. ஸோ என்னோட இந்தியன் லைசன்ஸா நான் வந்து என்னோட யூஎஸ் லைசன்ஸ கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்.
ஏன் இந்தியாவில நீங்க படிக்கல?
இந்தியால நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆனா இந்தியால வந்து ட்ரைனிங்ன்றது வந்து யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ரீடமா இருக்காது. சோ இப்படி ரொம்ப ஃப்ளைங் கிடைக்கிறது கஷ்டமா இருந்ததுனாலதான்.
இங்க பெண்களுக்கு எவ்வளவு சுலபமா கிடைக்கும்ன்றீங்க? பெண்களுக்குன்னு ஏதாவது தனி பயிற்சி கூடம் இருக்கா?
நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்ப வந்து நம்ம டிஜிசிஏட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா டிஜிசி அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸோட லிஸ்ட் இருக்கும். சோ அதுல எந்த ஸ்கூல்ல வேணாலும் சேரலாம். பாய்ஸோட கேர்ள்ஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணும் போது கேர்ள்ஸ் ஆர் லெஸ், அதனால கேர்ள்ஸ் கம்மின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு என்னோட டைப் ரைட்டிங்னு ஒண்ணு இருக்குது, அந்த டைப் ரைட்டிங் வந்து நான் ஏர் இந்தியால முடிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நாங்க ஜாயின் பண்ண என்னோட பேட்ச்ல மோர் தென் 50% வந்து கேர்ள்ஸா தான் இருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு செப்பரேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது, இட்ஸ் சேம் ஸ்கூல். ஆனா கேர்ளா இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன், மெரிட் படி தான் எடுப்பாங்க எங்க போனாலும்.
இப்ப நீங்க இந்த பணி புரியுறத பார்ப்பவர்கள் இல்ல பயணிகள் உங்களை எப்படி பாராட்டி இருக்காங்களா?
டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு பெண்ணுன்னு இருக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க. பட் ஆனா இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறனால ஐ நோ தேர்ஸ் எ லாட் ஆஃப் கேப்டன்ஸ், நிறைய வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ், லைன் ட்ரைனிங் கேப்டன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாமினர்ஸ் கூட கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. பட் ஆனா ஒருத்தவங்க என்னை பார்த்து ஆச்சரியப்படும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
நீங்க ஒரு பெண் விமானியா இருக்கிறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழல், ஒரு ஏதாவது ஒரு விஷயம், இது வந்து நான் ஒரு ஆணா இருந்திருந்தா எனக்கு இது சுலபமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா?
இல்ல, இது வரைக்கும் நான் அப்படிப்பட்டதை வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வி ஆர் ஈக்குவல் இன் பார் வித் மென்.
இப்போ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இருக்காங்க, அவங்க வந்து அதாவது உலக பொருளாதார மன்றம் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதுபடி இந்த சம்பளம் அளவு இருக்கு இல்லையா, அது வந்து பாலினம் சார்ந்த இடைவெளி, அதாவது ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு குறைவா பல நாடுகள்ல நடக்குது. அதுல இந்தியாவும் கொஞ்சம் மோசமான நிலையில தான் இருக்கு. ஒரே தகுதியுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற சம்பளம் கிடைக்குதுன்றாங்க. உங்க துறையில அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா?
ஏவியேஷன் ஃபீல்ட்ல அதுவும் கேப்டன்ஸ்க்கு அப்படி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பிகாஸ் அவங்க எங்களுக்கு சேலரி வந்து கிரேட பொறுத்துதான், மேல் ஃபீமேல்ன்றதுல வந்துட்டு இதுல வேறுபாடு கிடையாது.
தமிழகத்தைச் சேர்ந்த பெண் விமானி லவ்லி ஃபெராண்டா மத்தையாஸ் அவர்களுடன் உரையாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.